வாழ்ந்தார் கோடி மறைந்தார் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாடியிருப்பார் ஒரு படத்தில். அந்த பாட்டுக்கு எக்ஸாம்பிளாக அவரே இருந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வாழ்ந்தவங்க பல பேர் இருந்தாலும் மறைந்தவங்க பல பேர் இருந்தாலும் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் நம்ம எம்ஜிஆர் அவர்களை வந்து நினச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு லீடர் நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா. அதே மாதிரி வந்து கிரேக்க நாட்டில் வந்து ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜாவே மக்கள் நினச்சிட்ருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். நான் இறந்த பின்னும் என்னுடைய ஒரு புகழ் இல்லை நான் பண்ண ஒரு காரியம் வந்து மக்களால் பேசப்படணும். இதுக்கு 2023லேயும் நம்ம எம்ஜிஆர் அவர்களை பேசிகிட்டு இருக்கோம். அதேமாரி கிரேக்கத்தில் இருக்கிறவங்களும் வந்து இந்த ஒரு செஞ்சுரியாக இருந்தாலும் சரி எத்தனை செஞ்சுரி ஆனாலும் என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசணும், அவர் இருந்தாருப்பா அவர் நல்லது பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தைரான் அப்படிங்கிற அந்த மன்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சத்திரத்தை கட்டுறாரு. சத்திரத்தில் வந்து யாராலும் வந்து தங்கலாம், ஜாதி மதம் பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து அந்த சத்திரத்தில் இடம் இருக்குது. அதுமாதிரி ஒரு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு வச்சு பண்ணுறாரு. அப்போ அந்த சத்திரத்தை வந்து கட்டுறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. அது ஒரு பக்கம் போக சத்திரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக தன்னோட பேர் இருக்கணும், ஒரு கல் வெட்டு வச்சு அதில் அழகாக என்னோடய பேர், அந்த பேர் என்றைக்குமே அழியக்கூடாது, அந்த கல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பல பலன் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. தன்னோட ஊரில் அந்த கல் கிடைக்கல, பக்கத்து ஊரில் தான் அந்த கல் கிடைக்குதுன்னு அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. உடனே தன்னோட தளபதியிட்ட சொல்கிறாரு அந்த கல் எப்படியாவது தூக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ தளபதி சொல்கிறார் பயங்கர வெயிட்டாக இருக்குமண்ணா, நம்ம நல்லா குதிரைகளை வந்து தயார் பண்ணணும், குதிரைகளுக்கு பின்னாடி நல்லா அந்த கல்லை தாங்குற மாதிரி நம்ம அமைக்கணும், அமைச்சு அதை எடுத்துகிட்டு வரணும், நல்ல குண்டான படை வீரர்களை வந்து நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படை வீரர்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ரெடி பண்ணி எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு, ஏன்னா இங்கேருந்து போயிட்டு உடனே வந்து நம்மகிட்ட ஃப்ளைட்டோ இல்லை காரோ அந்த காலத்தில் கிடையாது, அதனால் அந்த குதிரையோட தான் போகணுங்கிறனால குதிரைக்கு தேவையான சாப்பாடும் தனக்கு தேவையான சாப்பாடும் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க. எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு டூர் போகிற மாதிரி போகிறாங்க. போய் அந்த கல்லை எடுத்துகிட்டு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்து கொடுத்து தைரான் மன்னர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா அந்த கல் கிடச்சிருச்சு, பல பலன்னு ஆயிடுச்சு, நம்மளோட சத்திரமும் ரெடி ஆயிடுச்சு, சந்தோஷம், ஒரு நாள் திறக்கிறோன்னு சொல்லிட்டு அது திறப்பு விழாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்றாரு. எல்லா நாட்டு மக்களையும் கூப்பிட்றாரு, எல்லா நாட்டு மன்னர்களையும் கூப்பிட்றாரு. நிறையா வந்து பிரியர்கள் இருப்பாங்கள்ல இந்த சத்திரத்தில் வந்து தங்கணும்னு நினைக்கிற பிரியர்களாக இல்லைனா வந்து பூ பிரியர்களாகட்டும், நிறைய விஷயங்கள் சாப்பாட்டு பிரியர்களாகட்டும், எத்தனை விஷயத்துலலாம் பிரியம் இருக்குமோ அந்த விஷயத்தெல்லாத்தையும் செஞ்சு சத்திரத்தை திறக்கிறதுக்கு எல்லாரையும் வந்து கூப்பிட்றாரு. எல்லா பிரியர்களும் வராங்க, எல்லா நாட்டு மக்களும் வராங்க, எல்லா நாட்டு ராஜாக்களும் வராங்க, எல்லோரும் சந்தோஷமாக வராங்க. அப்படியே வந்து அந்த சத்திரமே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்ல, அப்படியே வந்து நம்ம காணாமல் போனால் தெரியாது திருப்பதி கூட்டம் மாதிரி இருக்கலாம், அப்படி அலமோதிட்டு எல்லோரும் இருக்காங்க. அப்பா அடா எல்லோரும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. மன்னர் ஒன்று என்ன பண்ணுறாரு, தன்னோட அம்மாவை கூப்பிட்றாரு. அம்மா நீங்கள் தான் அந்த சத்திரத்தை திறக்கணும்னு சொல்லிட்டு சத்திரத்தை வந்து அம்மா திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ நம்ம என்ன கல்வெட்டு திறந்தாலும் சரி இல்லை பேர் எழுதி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருந்தாலும் சரி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு திறப்போம் பார்த்தீங்களா, அதுமாதிரி துணியை போட்டு திறக்கிறாரு. திறந்து முடிக்கும் போது அவருக்கு ஒரு பயங்கர ஷாக்கு, என்னடா அது ஏன் பேர் இல்லாமல், என்னடா அது ஏன் பேர் இல்லை, ஏன் பேர் இல்லை, என்ன இதில் ஏன் பேர் இல்லை அப்படின்னு சொல்லி செம்ம ஷாக்கு. பார்த்தா அதில் ஸஃபைரா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. என் பேர் தைரான், நான் தான் எழுத சொன்னேன், என் கண்ணமணி தான் வந்து எழுதுனான், பதிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஜஃபைராங்கிற பேர் இருக்குது, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. யோசிச்சுட்டே இருந்த அந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு அசரீதி ஒலிக்குது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன அப்படின்னு அந்த அசரீதி கேட்குது. உடனே வந்து அந்த மன்னர் யோசிச்சுட்டு என்ன சொன்னேன், யாரோட உதவியும் இல்லாமல் நான் இந்த சத்திரத்தை வந்து கட்டினேன்னு சொன்னேன், அப்படியே யாராலும் உதவி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தக்க சன்மானம் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சுருக்கேன், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாலும் அதை நான் பூர்த்தி பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அப்படியா, அப்படிதான் சொன்னேன், ஆனால் ஜஃபைராங்கிற இந்த பொண்ணுக்கு நீ செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீதி மறைஞ்சிடுது. மறைஞ்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த ஜஃபைரா பேர் போகணுன்னா இவங்க நம்மளுக்கு ஏதோ வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவள் பேர் அவங்களுக்கு இருந்திருக்கு. முதல்ல ஜஃபைரா யாருன்னு கண்டுபிடிக்கணும் தளபதியை விட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாரு. தளபதி வந்து யோசிக்கிறாரு, திரு திருனு வேற முடிக்கவும் செய்கிறாரு, என்ன வந்து திரு திரு முடிக்கிறான்னு பார்த்துட்டு அரசர் ஒன்றும் கண்டுக்கல, ஏதாவது பண்ணு, எல்லா நாட்டுக்கும் வந்து ஓலையை அனுப்பு, ஜஃபைரா எங்கே இருக்கான்னு தெரியணும்னு தன்னோட நாட்டில் முதல்ல தேடாது, தன்னோட நாட்டில் ஜஃபைராங்கிற பொண்ணே இல்லை, பக்கத்து நாட்டில் ஒரு இடத்துல வந்து அந்த பெண் இருந்திருக்கா, அவங்க நடந்து வராங்க. பார்த்தா அது பெண் தான், ஆனால் பெண் வேலத்தில் இருக்கிற ஒரு கிழவின்னு சொல்லலாம். என்ன இது, இளமையாகவும் இருக்காங்க, வேகமாகவும் நடந்து வராங்க, பார்க்க ரொம்ப வயசானவங்களும் இருக்காங்க, எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறது. நீங்களா ஜஃபைரா, உங்களை அப்படின்னு சொல்லும்போது டப்புனு தளபதி வந்து காலில் விடுறாரு. மன்னா என்னை மன்னிச்சிருங்க மன்னா, மன்னா என்னை மன்னிச்சிருங்க மன்னான்னு கத்துறாரு. கத்துனதுக்கப்புறம் அரசர் சொல்கிறாரு, முதல்ல எழுந்துடுறா, என்ன பண்ண, இவங்கள்ட்ட என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கத்துறாரு. கத்துனதுக்கப்புறம் தளபதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கல்லை தூக்கிட்டு வரும்போது குதிரைகள் எல்லாமே ரொம்ப களைப்பாக இருந்தது, எப்படியான வந்துடலாம், ஒரு நாளில் எங்களுக்கு தெரியும், சாப்பாடெலாம் தீந்து போச்சு, கரெக்டாக நம்ம நாட்டுக்கு உள்ளே வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு புயல் காற்று வீசி இருந்த சாப்பாடும் தீந்து போய் நாங்கள் பசி பட்டியில் இருக்க ஆரம்பிச்சிட்டோம், போயிடலான்னு தான் நினச்சோம் எப்படியா நம்ம வீட்டுக்குள்ளே, ஆனால் நம்ம ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி எங்களால் முடியல, மயக்கம், இந்த குதிரைங்களுக்கு சோர்வு, குதிரையோட சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு. அப்போ ஜஃபைராங்கிற இந்த பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்க வயோதிகராக இருந்தாலும் சுறுசுறுப்பாக எங்கள் கிட்டே வந்தாங்க. வேகமாக நடந்து வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு நீ வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. எங்கள் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அவங்க ஒரு வருஷம் சேமித்து வச்சிருந்த சாப்பாடை எங்களுக்கு போட்டு, அவங்களும் குதிரை வளர்க்குறாங்க, அந்த குதிரைக்கு வச்சுருந்த வைக்கோலெல்லாம் இந்த குதிரைகளுக்கு போட்டு எல்லாரையும் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லோன்னே அப்படியே தெய்வாருக்கு புரியுது, ஆஹா அதனால தான் ஜஃபைரா பேர் வந்து இந்த கல்வெட்டில் இருக்குது, என் பேர் இல்லை, நான் யார்கிட்டையும் ஹெல்ப் வாங்கலைன்னு சொன்னேன், அப்படியே ஹெல்ப் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுருக்கேன்னு சொன்னேன். சரி இந்த மூதாட்டியருக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொன்னோடனே கேட்குறாரு. கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தளபதி சொல்கிறாரு, நான் வந்து மூதாட்டியர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் செய்கிறேன்னு சொன்னேன். அந்த மூதாட்டி எங்கள்கிட்ட பணமோ காசோ எந்த விஷயமுமே அவங்க கேட்கலை. இந்த சாப்பாடெல்லாம் அவங்க சேமிச்சு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க ஒன்று ஒன்று தான் சொன்னாங்க, நீங்கள் சத்தத்தை திறக்கும் போது எனக்கும் ஒரு ஓலை அனுப்புங்க, எனக்கும் வந்து ஒரு தூதுவனை சொல்லுங்கள், நான் இப்படியே நடந்தாவது வந்து நம்ம இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே தைவானுக்கு புரிஞ்சு தளபதியை திட்டி எல்லாரையும் திட்டினாங்க, உங்களுக்கு எப்படி இப்படி இருக்காங்க, எப்படி உங்களுக்கு தோணுச்சு, ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, டைம்லி ஹெல்ப் அது, அன்றைக்கி மட்டும் நீங்கள் சாப்பிட்லன்னா மயங்கி விழுந்திருப்பீங்க, செத்து போகிறது கூட பாதிப்பு இருந்திருக்கு, நம்மளுடைய குதிரைகளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், இதெல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி நீங்கள் அசால்ட்டாக ஊருக்கு வந்துட்டு இந்த திறப்பு விழா அப்பவும் எங்கிட்ட சொல்லாமல் ஜஃபைராங்கிற பேர் வரும்போதும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. திட்டையும் முடிச்சதுக்கப்புறம் தளபதி சொல்கிறாரு, நாங்கள் எதிரே பார்க்கல, இந்த மூதாட்டியோட பேர் தான் ஜஃபைரானே எங்களுக்கு தெரியாது, அந்த கல்வெட்டில் உங்கள் பேர் மாறினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிய வந்தது, சரி இதுவாக இருக்காது நாங்கள் விட்டுட்டோம், கடைசியில் பார்த்தா அந்த மூதாட்டியே வருவாங்க, சுறுசுறுப்பாக எங்கள் முன்னாடி நடந்து வருவாங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு அந்த தளபதி சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அந்த அரசன் இன்னும் நல்லா தீட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜஃபைராவை கூப்பிட்டு, நீங்கள் இந்த இளம் வயதில் இந்த முதுமையில் இளமையாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னார், நான் இன்னும் இளமை தான், முதியோராக இருந்தாலும் சரி இளமையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் மேட்டர் கிடையாது, ஹெல்ப் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம், இன்னும் இங்கிட்ட சுறுசுறுப்பாக நான் இருக்கேன்னா என்னோடய உதவியும்னு சொல்லலாம், நான் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுவேன், அதனால தான் என்னமோ நான் மூதாட்டின்னு சொல்கிறதா, என்னை இளமையான ஒரு பெண்ணுன்னு சொல்கிறதா, இல்லை சுறுசுறுப்பானவள் எனக்கு நிறையா பேர் இருக்குது, நிறையா பேர் நிறையா விஷயத்தில் கூப்பிடுவாங்க அப்படின்னு ஜஃபைரா சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜஃபைரா காலிலே வந்து அந்த மன்னர் விழுதாரு, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த கல் எங்ககிட்ட வந்திருக்காது, என்னோடய தளபதி எங்கிட்ட வந்திருக்க மாட்டான், என் குதிரைகள் இருந்திருக்காது, எல்லாமே இறந்துருப்பாங்க, எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மன்னன். மன்னன் சொல்லி இந்த பணிவிடைகள்லாம் செஞ்சு சாப்பாடெலாம் கொடுத்து விட்டு, நீங்கள் கொடுத்தது வந்து உங்களோட சேமிப்பு, சாப்பாடு சேமிப்பு எல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சத்திரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமும் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கல்வெட்டில் அந்த ஜஃபைரா பேர் மறைஞ்சிட்டு மன்னனோட பேர் வந்து வந்துடுது. இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டுங்க, நம்ம ஹெல்ப்புன்னு ஒன்று பண்ணிட்டோன்னா அது அந்த மனிதன் மறந்துருந்தாலும் கடவுள் மறக்க மாட்டார், கவலையே படாதீங்க. அந்த அந்த உதவிக்கான தக்க ஒரு சன்மானமோ இல்லை அந்த உதவிக்கான ஒரு நல்லதோ நம்மளை கண்டிப்பாக வந்து சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை வந்து ஒரு எக்ஸாம்பிள். இந்த சீக்ரெட் புக்கில் வந்து நான் படிச்சிருப்பேன், நம்மளுடைய உதவி எப்படி நம்ம ஒன்று செஞ்சோன்னே நம்மளே மறந்துடுவாங்க, என்ன செஞ்சாங்க உதவிங்கிறத மறந்துடுவாங்க, அதை வாங்கிட்டு அந்த நேரத்தில் மட்டும் நம்மள்ட்ட வந்து நல்லவங்கமே நடிப்பாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக அந்த உதவிக்கான பலன், கண்டிப்பாக அந்த உதவிக்கான பண் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும், அதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது இந்த கதையில் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். உதவி செஞ்சால் அதை மறக்காதீங்க, உதவி செய்யுங்க, உதவி செஞ்சாலும் அது மற்றவங்க வந்து மதிக்கலைனாலும் அதுக்காக வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக கடவுள் நம்மளுக்கு நல்லது செய்வார். உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் ஃபேவரட் நான் அஜய் வைஷ்ணவி. ஆல்வேஸ் ஸ்மைல் அண்ட் மேக் அதர்ஸ் ஸ்மைல். உதவி செய்யுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.